இயேசுவின் இந்த கல்வாரி பள்ளியில் கலந்து இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவன் நம்மை நிறைவாக வழிநடத்த வேண்டி இத்திருப்பள்ளியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்று சனிக்கிழமை புனித கன்னிமரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். புனித கன்னிமரியாள் தன்னுடைய வாழ்வில் தாழ்ச்சியை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்வின் தாழ்ச்சியின் வழியாக எல்லா விதமான புண்ணியங்களையும் தன்னுடைய வாழ்விலே கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அந்த கன்னிமரியாளுடைய பரிந்துரையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியில் வாழக்கூடியவர்களாக, தாழ்ச்சியின் வழியாக நிறை புண்ணியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க இத்திருப்பள்ளியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றம் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன், நமீதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
எங்கள் எல்லோரையும் படைத்து பாதுகாத்து வரும் இறைவன், தாழ்ந்தோர் வறியோரிடையே மிக சிறந்தவராக புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டீரே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 வசனங்கள் 1, 2, 11, 12, 25 முதல் 29 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லலாமா? ஒருபோதும் இல்லை. நானும் ஓர் இஸ்ரேலன், ஆபிரகாமின் வழிமரபினன், பென்யமின் குலத்தினன். தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை. இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கடவுளிடம் எலியா முறையீடு செய்தது பற்றி மறைநூல் பகுதி உங்களுக்கு தெரியாதா? அப்படியானால் அவர்கள் தடுமாறியது அழிந்து போவதற்கா? ஒருபோதும் இல்லை. அவர்கள் தவறு செய்ததால் யூதரல்லாதாருக்கு மீட்பு கிடைத்தது. அவர்களிடம் பொறாமையை தூண்டிவிடவே இவ்வாறு ஆயிற்று. அவர்கள் தவறியதால் உலகம் அருள்வளமுற்றது. அவர்கள் வீழ்ச்சியுற்றதால் பிற இனத்தார் அருள்வளம் பெற்றனர். அப்படியென்றால் எல்லா யூதர்களும் நற்செய்தியை ஏற்கும்போது அருள்வளம் இன்னும் மிகுதியாகும் அன்றோ? சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைப்பொருள் ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதாவது, பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரையில்தான் இஸ்ரேலில் ஒரு பகுதியினர் மழுங்கிய உள்ளம் கொண்டிருப்பர். பின்னர் இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்படும். சீயோனிலிருந்து அவர் மீட்பராக வருவார். யாக்கோபில் தீயதனைத்தையும் போக்கிவிடுவார். நான் அவர்களுடைய பாவங்களை அகற்றிவிடுவேன். அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்கள் கடவுளுக்கு பகைவர்கள் ஆயினர். அதுவும் உங்களுக்கு நன்மையாய் அமைந்தது. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பதால் அவர்களுடைய மூதாதையரை முன்னிட்டு அவரது அன்புக்குரியவர்கள் ஆனார்கள். ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனித பெரு பெற்றோ அவர்களின் துன்ப நாட்களில் அவர்களுக்கு அமைதியளிப்பீ. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடா. தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தின அதன் வழி நடப்ப. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தார் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும். என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதினச்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1-7-11. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரே முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமையடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது என்னோடு பயணித்து கொண்டிருந்த ஒரு நபர் என்னை குருவானவர் என்று அறிந்து கொண்டு அவர் என்னிடத்தில் ஃபாதர் நான் இடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அப்போது அந்த நபரிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது பேசிக்கொண்டிருந்த போது ஃபாதர் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் அங்கே வந்து பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பேருந்தில் இறங்க வேண்டிய இடம் வந்த பிறகு இறங்கி சென்று விட்டார்கள். மீண்டும் ஒரு முறை அவர்கள் என்னை சந்தித்து பேசிய போது அந்த நபர் இடத்துல சொன்னார், ஃபாதர் எனக்கு 3 கடை இருக்குது, 3 கடையிலையும் நான் பெரிய வியாபாரி, நல்ல வியாபாரம் செய்துட்ருக்கேன், நல்ல காசு என்கிட்ட இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, வசதி இருக்குது, என்னை சுற்றி நபர்கள் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் எதை சொன்னாலும் என்னிடத்தில் கேட்டு அதை செய்யக்கூடிய நேர்மையான நண்பர்களும் உண்டு, நேர்மையான ஊழியர்களும் உண்டு, அதனால் பல்வேறு நேரங்களிலே நான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்விலே மிகவும் சோகத்தில் இருக்கிறேன், பல நேரங்களிலே எனக்கு மகிழ்ச்சி இல்லை, என்னுடைய உள்ளத்தில் பல்வேறு விதமான துன்பங்கள் என்னை ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு அவர்களோடு நேரம் செலவிடுவதற்கான தயக்கமாக உள்ளது, அல்லது சில நேரங்களிலே எனக்கு நேரம் கிடைப்பதில்லை அவர்களோடு நான் வெளியே செல்வதற்கு என்று சொல்லி கொண்டிருந்தபோது உங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், நான் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு மிகவும் தொல்லை கொடுக்கக்கூடிய பெண்மணியாக அவள் இருந்து கொண்டிருக்கிறார், எனக்கு எந்த விதமான வசதிகளும் பல்வேறு விதமான மகிழ்ச்சியான வாழ்வு இருந்த போதும் கூட எனக்கு அவள் கொடூரமானவளாக தான் தெரியப்படக்கூடியவளாக இருக்கிறார், என்னை எப்பொழுதுமே திட்டிக்கொண்டு பல்வேறு நேரங்களிலே என்னோடு சேர்ந்து செல்லாத ஒரு மனநிலையோடு அவள் இருக்கக்கூடியவளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்போது நான் கேட்டேன், நீங்கள் பணி செய்கிறீர்கள், பல்வேறு இடங்களுக்கு செல்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதில்லை என்று நீங்களே சொன்னீர்கள், அது சரியா தவறா என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார், நான் என்னுடைய நண்பர்களுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமைகளில் என் நண்பர்களை அழைத்து செல்ல வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும், அப்படி செய்தால்தான் என்னுடைய வியாபாரம் பெருகும் என்கின்ற மனநிலையோடு நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதை புரிந்து கொள்வதற்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்க நபர்கள் தயாராக இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அவரே ஒரு வார்த்தை சொன்னார், என்னோட குடும்பத்தோடு நான் வெளியே செல்வதற்கு எனக்கு மிகவும் தயக்கமாக இருக்கிறது, பல்வேறு நேரங்களிலே நான் அவர்களோடு சென்றால் என்னுடைய வியாபாரத்தில் நான் தோற்றுவிடுவேனோ என்கின்ற ஒரு மனக்கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருந்த போது அவரே சொன்னார், எனக்கு தாழ்ச்சியோடு குடும்பத்திலே செல்வதற்கு மிகவும் தயக்கமாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்போது நான் சொன்னேன், நீங்களே உங்களுக்கான பதிலை வைத்திருக்கிறீர்கள். குடும்பத்தில் தாழ்ச்சியை கொண்டு பணிவை கொண்டு நாம் பணி செய்கிற போது மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு நான் அவரிடத்திலிருந்து விடை பெற்றேன். ஆனால் அவர் 2-3 வாரங்கள் மீண்டும் கழித்து வந்த இடத்துல சொன்னார், ஃபாதர் நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், காரணம் நான் என்னை குடும்பத்திற்காக கொடுப்பதற்கு தயாராக ஆகிவிட்டேன். நான் தாழ்ச்சியோடு பணிவோடு என்னுடைய குடும்பங்களிலே பணி செய்யக்கூடுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு இன்னும் அதிகம் மகிழ்ச்சி கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தார். பல நேரங்களிலே நாம் தாழ்ச்சி பணிவு என்று சொல்லப்படக்கூடிய புண்ணியங்களை நம்முடைய குடும்பங்களில் அல்லது பணி செய்யக்கூடிய இடங்களில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. பணிவு என்பது மற்றவர்களை மரியாதையோடு நடத்தக்கூடிய ஒரு பண்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு குணமாக. பல நேரங்களிலே இந்த பணிவு பல்வேறுதமான ஆணவம், தற்பெருமை, வீண் பேச்சு ஆகியவற்றிற்கு எதிரான ஒரு செயல்பாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பணிவை நாம் கொண்டிருக்கிற போது இந்த ஆணவத்திற்கும் தற்பெருமைக்கும் வீண் பேச்சுக்களுக்கும் நாம் இடம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதில்லை. காரணம், நான் முதலில் என்பதை விடுத்து என்னுடைய நண்பர்கள் அல்லது என்னுடைய குடும்பம் முதலில், பிறர் முதலில் என்கின்ற ஒரு நிலைக்கு தான் இந்த பணிவு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. மனத்தாழ்மை, பணிவு என்று சொல்லப்படக்கூடியது முக்கியமாக நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நற்செய்தியிலே இயேசு அழகாக சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஓய்வு நாளில் 1 இயேசு பரிசுடைய இல்லத்திற்கு உணவருந்து செல்கிறார். ஓய்வு நாளில் இயேசு பல்வேறுதமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஓய்வு நாளில் பணி செய்யக்கூடிய இடங்களில் கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் இந்த பரிசேயர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பரிசேயர்களே இந்த ஓய்வு நாளில் இயேசுவை ஒரு விருந்திற்கு அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்கு பல்வேறு விதமான விருந்திலே பல்வேறு விதமான நபர்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் இயேசு பார்க்கிறார், பல்வேறு பரிசேயர்கள் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொள்வதற்கு தங்களை முயற்சி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முதன்மையான இடங்கள், பல நேரங்களிலே நாம் இந்த முதன்மையான இடங்களை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நாம் பல நேரங்களிலே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், ஃபஸ்ட் இடத்துக்கு வரணும், இதை நாம் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் முக்கியம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பணிவோடு இந்த முதல் மதிப்பெண் பெற வேண்டும் அல்லது முதன்மையான இடத்திற்கு வர வேண்டும் என்பதை நாம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதை தான் இந்த நட்சத்திர இயேசு அழகாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். திருமண விருந்தில் அழைக்கப்பட்டவர்களுடைய உவமையை அழகாக சொல்லி இந்த உவமையை அவர் எடுத்துக்காட்டி அவர் சொல்கிறார், தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்தி கொள்வோர் உயர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நற்செய்தியின் பகுதியில் அவர் அழகான ஒரு சிந்தனையை, தாழ்ச்சியை, பணிவை, மனத்தாழ்மையை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். பணிவு என்பது பல நேரங்களிலே மற்றவர்களின் தேவைகளையும் கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் படக்கூடிய அந்த கோபமான வார்த்தைகள் நட்பையும் திருமணத்தையும் தவிடுபடியாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே வார்த்தைகள் தான் நம்முடைய நட்புகளையும் திருமணங்களையும் முறிவுபடச் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனக்கசப்புகள் குடும்பங்களை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு விதமான மனக்கசப்புகள் வழியாக பல்வேறு குடும்பங்கள் இன்று பிரிந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீங்கிழைக்கும் வதந்திகள் வழியாக நம்முடைய நற்பெயரை நாம் கெடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பேராசைப்படுவதன் வழியாக மனிதர்களை இடையே நாம் பிளவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லது பல நேரங்களிலே இந்த பொறாமை அல்லது பேராசை என்று சொல்லப்படக்கூடியது பகையை உருவாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆணவமான செயல்பாடுகள் மனிதர்களுக்குள் ஒரு போர்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை அனைத்துமே நாம் தாழ்ச்சி, மணிவு அல்லது நம்மை தாமே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லாத போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வருவதை நம்முடைய குடும்பங்களிலும் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே பணிவு என்பது நம் சொந்த மதிப்பை கெடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே ஒரு முறை ஒரு பங்கின் வீட்டிற்கு சென்றபோது அந்த வீட்டிலே ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் சொல்லி கொண்டிருக்கிறார், ஃபாதர் நான் குனிய குனிய என்னை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்று சொல்லி கொண்டிருந்தார். பல நேரங்களில் நாம் நினைத்து கொள்வது, நான் தாழ்ச்சியாக இருக்கிற போது என்னை மீண்டும் மீண்டும் அந்த நபர்கள் என்னை கேவலப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் நம்மை தாழ்த்தி கொள்கிற போது நாம் தாழ்ச்சியான நிலைக்கு சென்று விடுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாழ்ச்சி என்பது நாம் அனைத்து நபர்களின் உள்ளார்ந்த மதிப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் தாழ்ச்சியை, இந்த பணிவை, நாம் இந்த புண்ணியத்தை பயன்படுத்துவது அல்லது கடைபிடிப்பது நமக்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. யாரும் கடைசி இடத்தில் அமர்வதற்கு தயாராக இல்லை, யாரும் கடைசி மார்க் வாங்குவதற்கு தயாராக இல்லை, அது உண்மை. ஆனால் இயேசு இன் ரட்சியில் சொல்கிறார், நீங்கள் கடைசி இடத்தில் அமரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது அமர்வதற்கான ஒரு சிந்தனை அல்ல, மாறாக நாம் கடைசியானவர்களாக எல்லோரையும் முன்னிறுத்தி நாம் பின்னால் இருந்து செயல்படக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் என் ரட்சியில் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு காரியங்களையும் விளம்பரப்படுத்தி மிகைப்படுத்தி அதை நாம் பெரிதாக காட்டக்கூடிய ஒரு பெருமையான வாழ்வை இன்று நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல வீடுகளுக்கு செல்கிற போது நாம் பார்க்கிறோம், அவர்கள் தங்களை பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை சொல்லி அல்லது பிள்ளைகளுடைய பெருமைகளை பாராட்டி அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை சிறந்த குடும்பங்களாக அல்லது மிகவும் வலிமை மிக்க ஒரு குடும்பமாக காட்டிக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை, உண்மையான நிலையை சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் இயேசு இந்த நச்சுதலை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த முதல் வாசகத்திலே தூய பவுல் ரோமேக்கிய திருமுகத்திலே அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், கடவுள் தம் மக்களை தள்ளிவிடக்கூடியவராக இருக்கிறாரா? கடவுள் தம் மக்களை தள்ளிவிடுவார் என்று சொல்லலாமா என்று கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருபோதும் இல்லை என்கின்ற பதிலை தான் தூய பவுல் அழகாக ரோமியர் கடிதத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் ஒருபோதும் நம்மை தள்ளிவிடக்கூடியவர் அல்ல, மாறாக நம்மை உயர்த்தக்கூடியவர். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அழிவுக்குரிய செயல்பாடுகளாக இருக்கிற போதும் கூட கடவுள் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த முதல் வாசகத்திலே தூய பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்திலே தூய பவுல் அழகாக சொல்கிறார், நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைபொருள் ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். பல நேரங்களிலே நம்மை நாமே அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டு நாம் பல்வேறுதமான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது நம்மை பொறாமைக்கு அல்லது பல்வேறுதமான தீமைகளுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று அழகாக தூய பவுல் ரோமியர்கள் திருமுகத்தில் என்ற முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பணிவு என்பது நம்முடைய சொந்த மதிப்பை கெடுப்பதல்ல, மாறாக பிறருடைய மதிப்பின் எண்ணங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் நாம் பல நேரங்களிலே இந்த மதிப்பை, இந்த பணிவை நாம் வாழ்கிற போது கடவுள் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நீதிமொழிகள் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 2-3 வரை நாம் வாசிக்கிறோம். பெருமை வந்தால் அவமானம் வரும். நீதிமொழிகள் அதிகாரம் 11 வசனங்கள் 2-3 வாசிக்கிறோம், பெருமை வந்தால் அவமானம் வரும், ஆனால் தாழ்மையானவர்களிடத்தில் ஞானம் இருக்கிறது. தாழ்மையான இடத்தில் ஞானம் இருக்கிறது. நேர்மையாளர்களின் நேர்மை அவர்களை வழிநடத்தி உயர்த்தும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மனத்தாழ்மை, பணிவு என்று சொல்லப்படக்கூடியது நம்முடைய சுயநலத்தை விடுத்து நம்மை ஞானத்தின் வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்களை முன்னிறுத்தி நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், தன்னை முன்னிறுத்தி அல்ல, மனிதர்களை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஞானத்தின் செயல்பாடுகளாக இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் கடவுளின் படைப்பாக கருதக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் மதித்து வாழ்கிற போது அதற்கு பணிந்து செல்வதற்கு நாம் தயங்குவதில்லை. அதுதான் நீதிமொழிகள் அதிகாரம் 22 இறை வசனங்கள் 4 சொல்கிறது, மனத்தாழ்மை செல்வத்தையும் வாழ்க்கையின் நிறைவையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பணிவு என்பது நமக்கு செல்வத்தையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. பணிவு என்கின்ற வார்த்தையின் மூலச்சொல்லை பார்க்கிற போது அது லத்தீன் மொழியிலிருந்து வரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. ஹியூமிலிட்டி, இந்த ஹியூமிலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய மூலச்சொல் லத்தீன் மொழியில் ஹூமஸ் என்று சொல்வார்கள். இந்த ஹூமஸ் என்று சொல்லக்கூடிய மொழியின் அர்த்தம் மண் அல்லது தரை என்பதற்கு பொருள். நாம் தரை மண் அளவிற்கு நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தரை மட்டத்திற்கு நாம் இருக்கிற போது இறைவன் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருப்பார் என்பதுதான் இந்த இந்த பணிவு அல்லது தாழ்மை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையின் அர்த்தமாக நமக்கு லத்தீன் மொழி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கையிலும் நாம் இதுதான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பணிவை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார் எல்லா இடங்களிலும். அதை தூய பவுல் பிலிப்பியர் திருமுகம் அதிகாரம் 2:6 அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையாக்கி மனிதருக்கு ஒப்பானவராக மாறுகிறார் என்று சொல்கிறார். கன்னிமரியாளும் தன்னுடைய வாழ்விலே செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தாழ்மையோடு தாழ்ச்சியோடு பணிவோடு செய்யக்கூடியவராக இருந்தார். கடவுள் சொன்ன திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். விவிலியத்திலே தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய பணிவில் வாழ்கிற போது அவர்கள் நிறைவான ஒரு வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்போது அந்த பணிவை அவர்கள் விடுகிறார்களோ அப்போது அந்த தாழ்ச்சியை அவர்கள் விடுகிறார்களோ அப்போது அவர்கள் அழிவுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டு அரசர்களில் நாம் பார்க்கிறோம். சவுல் சாமுவேலால் அழைக்கப்பட்ட போது அவர் பல்வேறுவிதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கடவுளால் நான் அழைக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்த போது அவர் பல்வேறுவிதமான பணிகளையும் வெற்றியையும் அவர் பெறக்கூடியவராக இருக்கிறார். எப்போது தனக்குள் பெருமையை அவர் பெற்றுவிடுகிறாரோ, நான் தான் இந்த அரசிற்கு அரசராக இருந்து செயல்படுவேன், சாமுவேலுடைய சொல்லையும் செயல்பாடுகளையும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி எப்போது அவர் முடிவெடுக்கிறாரோ அப்போது அவர் அழிவுக்கு உள்ளாகக்கூடியவராக இருக்கிறார். இப்படி நாம் பணிவில் நாம் வாழ்கிற போது வளர்ச்சி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போது நம்முடைய தாழ்ச்சியை பணிவை நாம் விட்டுவிடுகிறோமோ அப்போது நாம் அழிவுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை விவிலத்திலே பல்வேறு இடங்களிலே நமக்கு பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் புனிதர்களும் தங்களுடைய வாழ்விலே வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். புனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே பணிவை மிகவும் தன்னுடைய வாழ்வின் செயல்பாடாக கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். புனித அவிலா தெரசால் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், பணிவு என்பது எல்லா புண்ணியங்களின் அரசியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த பணிவு என்பது எல்லா புண்ணியங்களின் தலையான ஒரு அரசியாக இருந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் பணிவை கொள்கிற போது, தாழ்ச்சி கொள்கிற போது நாம் எல்லா விதமான புண்ணியங்களையும் நம்முடைய வாழ்விலே பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் புனித தாமஸ் மோர் என்கிற புனிதர் அழகாக சொல்கிறார், எல்லா பாவத்தையும் விட மிக மோசமான ஒரு பாவம், நம்மை அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு பாவம், நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொள்ளுதல் என்று சொல்கிறார். நம்மை நாமே நாம் பெருமைப்படுத்தி கொள்கிற போது நாம் நம்மை அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய மக்களாக வாழ்கிறோம். அதுதான் தாமஸ் மோர் தன்னுடைய வாழ்விலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புனித பியோ அழகாக தன்னுடைய வாழ்விலே சொல்கிறார், பணிவு என்பது புனிதத்தின் இதயத்தில் உள்ளது. பணிவு என்பது புனிதத்தின் இதயத்தில் உள்ளது. தெய்வீகத்தின் ஒன்றிணைப்பை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. பணிவு என்பது தெய்வீகத்தோடு கடவுளோடு நாம் இணையக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது நம்முடைய புனிதத்தின் இதயத்தில் உள்ளது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்று இந்த புனிதத்தை அல்லது இந்த புண்ணியத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லது இந்த புண்ணியத்தை எப்படி நம்முடைய வாழ்விலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம் தாழ்ச்சி கொண்ட ஒரு மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பணி செய்யக்கூடிய இடங்களில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிற போது உயர்த்துகிறோம் என்று சொல்லி இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் எப்படி நம்முடைய தாழ்ச்சியை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? பிலிப்பியர்களே திருமுகம் அதிகாரம் 2:3 நமக்கு சொல்கிறது, மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களில் உயர்ந்தவராக கருதுங்கள். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நாம் எப்போது பிற மனிதர்களை உயர்ந்தவர்களாக நாம் கருதுகிறோமோ அப்போது நம்மிடத்திலே அந்த பணிவு என்கின்ற ஒரு புண்ணியம் நம்முடைய வாழ்வில் வளர்ச்சியை பெறக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இந்த புண்ணியத்தை, பணிவு என்கின்ற ஒரு புண்ணியத்தை நாம் எப்படி கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பல நேரங்களிலே இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உயர்ந்த ஒரு வாழ்வை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பணிவை நாம் எப்படி கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் இந்த பிலிப்பியர்களை எழுதிய திருமுகம் அதிகாரம் 2:3 அழகாக சொல்கிறது. மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருத கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் யாக்கோப்பு 4:10 சொல்கிறது. ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருப்பார். பல நேரங்களிலே நாம் நம்மை ஆண்டவர் முன் தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பல நேரங்களிலே நம்மை தாழ்த்துகிற போது நாம் ஏதோ மனிதர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்கிறோம், அல்லது நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு நம்மை நாமே இழிவுபடுத்தி கொள்கிறோம் என்று நினைத்து கொள்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவர் முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிற போது இறைவன் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் 1 பேதுரு 5:6 நமக்கு சொல்கிறது. கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருப்பார். கடவுளின் கரத்தில் நாம் நம்மை தாழ்த்துகிற போது கடவுள் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் இந்த புண்ணியத்தை, இந்த பணிவு என்கின்ற புண்ணியத்தை, தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை நம்முடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கிற போது கடவுள் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். நம்மை எப்போதும் இழிவுபடுத்துபவர் அல்ல கடவுள், மாறாக நம்மை தள்ளிவிடுபவர் அல்ல கடவுள், மாறாக நம்மை எப்போதும் நம்மை வளர்த்து எடுத்து நம்மை புது வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவர் நம்முடைய கடவுள் என்பதை தான் இந்த நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த கத்திரின் சியனமாத்தனுடைய வாழ்விலே சொல்வார், கடவுள் யாராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ நினைக்கிறாரோ அவ்வாறே நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இந்த உலகத்தை நாம் எதிர்க்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். அதாவது இந்த உலகத்தில் உள்ள அந்த தீய சக்திகளை எதிர்க்கக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம். கடவுள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ நாம் அப்படி வாழ்கிற போது இந்த உலகத்தில் உள்ள தீமைகளை, இந்த உலகத்தில் உள்ள தீய சக்திகளை நாம் எதிர்க்கக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் பணிவு என்கின்ற புண்ணியத்தை நாம் பெறுகிற போது அந்த புண்ணியத்தின் வழியாக நாம் கடவுள் நம்முள் செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் முன்பாக நாம் நம்மை தாழ்த்துகிறோம். கடவுள் எப்படி நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அப்படி நாம் மாற்றி வாழ்கிற போது கடவுள் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிறார். நாம் கடவுள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீய சக்திகளையும் எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக வாழ்கிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு பணிவு என்கின்ற புண்ணியத்தின் வழியாக நாம் நம்மை பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக, கடவுள் முன்பாக பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.